அவளோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், இதை ஏத்து அதை இறக்குன்னு பாக்குறான், ஒன்னும் சரியா வரல. ஆனா விவகாரம் என்ன, நமக்கு தான் புரிஞ்சா போல மணிக்கணக்கோட பேசிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு, இந்த மகான்களுடைய சங்கம் வந்தப்பறம் அதெல்லாம் ஏதோ ஒருதான் அப்படி பாக்குறது அவ்வளவுதான். விவகாரம் என்னன்னா, மனசு இதுல தான் ரசிக்கிறது. ஞானானந்தமாக ஞானம் ஆனந்தம் எனக்கூடியதான இந்த மரங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருந்து அது பழுக்க தொடங்கினே. கைவல்யநாதே சதா மான்யே, கைவல்யநாதனான மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன், ஆகையால் தான் அவருக்கு கைவல்யநாதன் பேர். கைவல்யம்னா மோட்சம், மோட்சத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் சிரமம் இல்லாமல் எங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறார். நீ ஒன்னும் கவலைப்படாதே, ஒரு நாளைக்கு உனக்கு அந்த ஆத்ம தத்துவ பரோட்ச சாட்சாத்காரம் வரப்போறது, ஆனந்தமாக இந்த ஜென்மாவிலேயே இருக்க போகிறாய், அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படிங்கிறார். கைவல்யநாதே சதா மான்யே மனத புண்டரீக நகரே. எங்க சுவாமி இருக்கீள், மனத புண்டரீக நகரே, இந்த பட்டணம். ஏன்னா தர்மம் எங்க நிறுத்தப்படும், பட்டணத்துல. அதே போலயே இந்த பாபங்கள் கெடுதல்கள்லாம் எங்க போகும், ஒரு பட்டணத்துல. அதே போல காமக்ரோத மலாதிகள் எனக்கூடியதான திருடர்கள் எதை விட்டு ஓடி போவா, ஒரு பட்டணத்துல. எல்லாம் காலமும் சுகமாக எங்கே இருக்கும், ராஜா நன்றாக இருப்பார் ஐயனால். மரங்கள்லாம் எங்கே போக்கும், கொஞ்சம் பழுக்கம், ஒரு பட்டணத்துல. ஆகையால் இப்படிப்பட்டதான பட்டணம் அது எங்க இருக்குன்னு, மனச புண்டரீக நகரே, உங்க மனசு எனக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நகரத்தில், மனச புண்டரீக நகரே. அதென்ன புண்டரீகம்னு சொல்றேன், தாமர மாதிரி மலர்ந்து கொண்டிருக்கிற மனச புண்டரீக நகரே. ராஜாவதம் சேர்த்துட்டே, ஒரு பட்டணத்துல யார் இருக்கணும், ராஜா இருக்கணும். சாதாரண ராஜா இல்ல, நல்ல ராஜாவா இருக்கணும். ஜனங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ள ராஜாவா இருக்கணும். நான் மட்டும் சௌக்கியமா இருக்கிறேங்கிற எண்ணம் இருந்த ராஜாவா இருந்த போறாது. ராஜா எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கணமும் ஜனங்களுக்கு எப்படி சௌக்கியம் உண்டாகும், எப்படி நன்னா இருப்பா அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடியதான ராஜாக்களாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ராஜாவான பரமேஸ்வரன் இருக்கமையானால், இந்த ஊர்ல, இந்த சரீரம் எனக்கூடியதான ஊர்ல, என் மனசு இருக்கக்கூடியதான ஊர்ல, தர்மம் நான்கு காலில் நடக்காதா, பாபம் அகன்று விடாதா, காமக்ரோதங்கள் எனக்கூடியதான திருடர்கள் இந்த இடத்தை விட்டு ஓடி போக மாட்டாளா, எல்லா காலமும் நல்ல காலமாக ஆகாதா, ஞானமும் ஆனந்தமும் பழுக்காதா, எங்க கைவல்யநாதன் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சரியா ஆனந்தமாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் எங்களுக்கு க்ஷேமத்தை கொடுப்பார் அல்லவா அப்படின்னு இந்த பரமேஸ்வரன் நம்ம இதயத்துல காணப்பட்ட போது. என்ன கீழ் ஸ்லோகத்தில் நான் சொல்லியிருக்கேன், சந்திரன், அதுக்கு பிறகு சிந்தாமணி, கௌஸ்துபம், இப்படிப்பட்டதான விவகாரங்கள்லாம் உண்டா இருக்குன்னு. என்ன எங்க பரமேஸ்வரன் வந்த மாத்திரத்தினால மோட்சமே கிடைக்கிறத, அவள் என்னென்ன கொடுக்குமோ எல்லாத்தையும் சேர்த்து இவர் கொடுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். தர்மோமே சதுரங்கிரக கஸ்துஜரித பாபம் விநாதம் கதம் காமக்ரோத மதாதயோ விகலிதாஹ இப்படி பரமேஸ்வரன் சொன்னார். ரெண்டாவது முக்கியமாக மனுஷாளுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, ஆகாரம் கிடைக்கணும். இந்த ஆகாரத்தை தான், அதனால்தான் மனுஷன் பிறந்தான், வாழ்கிறான், கடைசி வரைக்கும். அன்னம் பிரம்மே திவ்ய ஜானாது, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது முடிக்கணுமா சுருதிக்கு. ஏன்னா ஆனந்தத்துக்காகத்தானே தேடிட்டு இருக்கான், சிவானந்தத்தானே அடையணும்னு நினைக்கிறான். அந்த ஆனந்தமானது இவனுக்கு எப்படி வரும், முதல்ல இவன் உயிரோட இருக்கணும், அதுக்காகத்தானே முயற்சி பண்ணணும். இவன் பிறந்ததே அன்னத்தினால், வாழறதே அன்னத்தினால். ஒரு நாள் அன்னம் இல்லைன்னா நமக்கு என்ன, ஒரு வேலை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை அன்னம் கிடைக்கலன்னா இவனால தாங்க முடியல சார். ஏகாதசின்னர் யாருக்கோ எனக்கு இல்லைங்கிறோம். ஒன்னு ஏகாதசியில மூணு வேலை சாப்பிடுறது வேணா ரெண்டு வேலை சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளவே தவிர, சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது கிடையாதுன்ட்டான். எந்த அன்னம் இல்லைன்னா இவனால தாங்க முடியல. ஆனா அந்த அன்னமானது பார்க்கணும், ஒழுங்கா நீங்க சாப்பிட்டேன்னா உங்களை காப்பாத்துறது, இல்ல நீங்க சரியா சாப்பிடலன்னா உங்களா அது சாப்பிடுறது. அத்தியதே அத்தித பூதானி, சரியான அளவுக்கு சரியான அன்னத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்டானே ஆனால் அவனாவது காப்பாற்றும், இல்லை என்றால் எங்கெங்கேயோ எதோ எது காணப்படுறதோ அதை காட்டுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அந்த அன்னம் சாப்பிடுறது. ஆகையால் தைத்தரியோபனிஷத்துல அன்னத்துக்கு இப்படி ரெண்டு லட்சணம் சொல்லியிருக்காரு. அந்த அன்னம் நமக்கு வேணும்னா பயிர் நன்னா வளரணும். பயிர் நன்னா வளரணும்னா என்ன வேணும்? தீர்த்தம் வேணும். ஜலம் எங்கிருந்து வரும்? மழையினால வரக்கூடியதான ஜலம் ஏதோ சில நாளுக்குத்தான் வரும். ரெண்டு மாசம்தான் வரும். மழையானது ரெண்டு மாசம், வருஷத்துல 12 மாசத்துல வருஷ ருத்துவும் ரெண்டு மாசம்தான். சரத் ருத்துங்கிறான், ஹேமந்த ருத்துங்கிறான், கிரீஷ்ம ருத்துங்கிறான், வசந்த ருத்துங்கிறான். அந்தந்த ருத்துக்கள்ல மழை வராது. அது ஹேமந்த ருத்துல ஒரே சிசிர ருத்துலயும் இது பனியும் குளிர் தான் இருக்கான். கிரீஷ்ம ருத்துல வெறும் வெயிலாகத்தான் இருக்கும் ஏப்ரல் மே மாசத்துல, வசந்த ருத்துலயும் கிரீஷ்ம ருத்துலயும். அதுக்கப்புறம் இந்த வருஷ ருத்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இப்படி வருவையானால் அப்ப கொஞ்சமா மழை பெய்யும். ஆனா அந்த மழை பெஞ்சதான அந்த தீர்த்தம் இருக்க அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு இடத்துல தேங்கி நிக்க வச்சுப்பான். நிக்க வச்சுட்டு அத அந்த நிலம அந்த காய்வா வழியாக வரவழிச்சு அது என்ன பண்ணணும்? அந்த வயல் இருக்கே அந்த வயல்ல விடணும். உங்க இஷ்டமா எல்லா ஜலத்தையும் விடப்படாது. எவ்வளவு தீர்த்தம் வேணுமோ அவ்வளவுதான் விடணும். அதுக்கு உண்டு அன்னன்னைக்கு இன்னைக்கு தண்ணீர் பாத்திரம் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்பேன். அது பண்ணிவிட்டு 2-3 நாள் ஆனவரை மறுபடியும் பாத்திரம் பண்ணுவோம். அந்த தீர்த்தமானது அதை நிக்கணும். அதிகமாகவும் நிக்க விடாது. அதிகமாக நின்னா பயிர்கள்லாம் அழிஞ்சு விடும். குறைச்சலாயினா அது கொடை செஞ்சு விடும். காப்பாத்தி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விடணும். இப்படி அந்த தீர்த்தம், ஒருவேளை அந்த தீர்த்தம் இதுக்கு வரலன்னு வச்சுங்கோ, பயிர்களுக்கு இந்த சில வயலெல்லாம் மேடா இருக்கும். மேட்ட பூமியா இருக்கமையான மேடு பூமியா இருந்ததுன்னா ஜலம் கீழேந்து போகாது மேல. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பம்ப் வைக்கணும், மோட்டர் வேணும். சிவானந்த லஹரி எழுதுற காலத்திலேயே இதெல்லாம் இருந்தது. விவகாரம் மோட்டர் போடணும். அந்த மோட்டர் போட்டா தான் கீழேருந்து மேல மேடு இருக்கக்கூடிய மேடா இருக்கக்கூடியதான இடத்துக்கெல்லாம் தீர்த்தம் போடணும். அங்கேயும் தீர்த்தம் போனா தானே கிடைக்கும். அதே போல விவகாரம் என்ன? ஆகையால் அங்கெங்கயோ குளத்திலேயோ ஏரியிலேயோ இருக்கக்கூடியதான தீர்த்தத்தை காவா வழியாக வரவழைச்சு அது அந்த வயலுக்கு ருப்பி, சரியான தருணத்துல எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ருப்பி, அதுக்காக வேண்டியதான வசதிகள்லாம் நம்ம பண்ணிண்டு அந்த பயிரை நம்ம பண்ணி வச்சோமையானால் அந்த பயிரானது நமக்கு ஆகாரத்துக்கு உதவுறது. இதே மாதிரி தான் அது ஏதோ ஒரு வருஷம் ஆச்சு, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்றோம். ஆனா அந்த பரமேஸ்வரன் எனக்கொடுக்கிதான், அவரிடத்துல இருக்கிற பக்தி எனக்கொடுக்கிதான பயிரை நீங்க வளர்த்தலையானால் சாஸ்வதமாக ஆனந்தமா இருக்கலாம். ஒரு வருஷத்துல ஏதோ பயிர் செலவு பண்ணினோம் ஆயிடுதுன்னு இல்லை, எப்பொழுதுமே சாஸ்வதமாக நீங்க ஆனந்த நிலையில இருக்கலாம் அப்படின்னு அடுத்த சொல்ல அந்த பரமேஸ்வர பக்திய ஒரு பயிராக சொல்லிட்டு இருக்கார். பாப்போம். தியந்திரேன கவிதா குல்யோபகுல்ய கிரமை ஆனிதை சதா சிவைத்த சரிதாம்போரு அதி திவ்யாமிருதை இத்தியே கேதார யுதாச்ச ஹிருத்கேதார யுதாச்ச பக்தி கலமாக சாஃபல்யமா தன்வதே துர்பிக்ஷான்மய தேவகஸ்ய பகவன் விஸ்வேஷ பீதி குதா. ஹே பரமேஸ்வரா, எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பயம் இருக்கப்பா. அண்ணன் கிடைக்குமோ கிடைக்காதோ, பழைய நாள்ல நிஜமாகவே பயப்படுவா. இந்த உழவர்களா இருக்கிறவாள்லாம் பயிர் செலவு பண்ற, ஆனா பயிரை அறுவடை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து ஆத்துல போடுற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. ஏன்னா இன்னும் 2-3 நாள் அறுவடை பண்ணோம்னா மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாமும் க்ளோஸ். வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணித்தான்னு வச்சுங்களேன், ஒரு வருஷம் சிரமம் எல்லாம் வீணா போயிடும். இத்தனையும் பண்ண பிறகு அந்த பயிர் செலவு பண்ணாத அந்த நெல் வர்றது இல்லையா அறுவடை பண்ணி, அதுக்கப்புறம் அதை விற்கணும்னு சொன்ன விட்டுங்களேன், யாரும் வாங்க மாட்டான். வாங்கறதா இருந்தாலும் ரொம்ப குறைச்சலான காசுக்கு, ஏன்னா எல்லா இடத்துலையும் பயிர் வந்திருக்கு, எல்லாரும் அறுவடை பண்ணியிருக்கா, யார்கிட்டையும் காசு இல்லை. இப்படி சிரமப்படுவான். அதுக்கப்புறம் நிஜமாக அந்த பலனை மாசூலை நம்ம எடுத்துன்னு போகலாமாங்கிறதே சந்தேகம் கடைசி வரைக்கும் இருந்தது. அதனால்தான் பகவான் இடத்துல பக்தியோடு இருந்தார். நமக்கு இப்ப அப்படி இல்லையே, பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம் சார் லட்ச லட்சமா, அது இன்ட்ரெஸ்ட் தானே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த பக்தியோ சிரமமோ மனுஷாளுக்கு இல்லாம போயிடுது. பழைய காலத்துல அப்படி ஒரு பயம் இருந்தது. அதே வழியா ஆனா நமக்கு கடக்கியமான பயம் இருபடியும் வந்துடும் போல இருக்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் வயல்களெல்லாம் பிளாட்டா வித்துட்டு இருக்கான். எந்த ஊர் போனாலும் இப்ப என்னடா எங்க போனாலும் ரயில்வே டிராக்ல பெரிய பெரிய இதெல்லாம் போட்டு என்ன சொன்னார், ஏதோ ஆயில் ஃபீல்டுங்கிறான், ஏதோ இண்டஸ்ட்ரிங்கிறான், பிளாட்டா கட்டிவிடுறான். ஓஎம்ஆர் ரோடுங்கிற எங்க பார்த்தாலும் பிளாட்டை தான் கட்டிட்டு இருக்கான். வயல் எங்கிருந்து வர போறது, எல்லாத்தையும் நம்ம தங்கறதுக்கு இடம் வேணும். அதான் ஆகாசம் வரைக்கும் கட்டிட்டு இருக்கிறே. ஆனா விவகாரம் என்ன, பூமியில இருக்கிறதெல்லாம் மன்னிப்பிட்டா எங்கிருந்து பயிரும் தெரியும், யோஜனையே பண்ண மாட்டேங்கிற. நம்ம நாடு ஒண்ணுதான், எவ்வளவு கட்டம் வந்த பாதனும் தாங்கறதுக்கு காரணம் இருந்தது ஏன்னா ஜனங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருந்தது. ஏதோ வயல் பண்ணிட்டு இருப்பான், ரெண்டு வேளைக்கும் ஒரு வேளையாவது சாப்பிட்டு இருந்தா. இப்ப வயல் பயிரே பண்ணாமல் ஆகாரமே குறைச்சல் இன்னொரு ஊர்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கணும்னு சொன்னால் எப்படி நிஜமாகவே இது என்ன ஆகும்னு தெரியாது. யோஜனை பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா இருக்கிறதுக்கு இடம் வேணும் தான், அதுக்காக சாப்பிடுறதுக்கு அண்ணம் வேண்டாமோ? ஆச்சாரியார் சொல்றார், முதல்ல அது முக்கியமாப்பா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கப்படாது, எல்லோருக்கும் எப்பொழுதும் ஆகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இருக்கப்படாது, மனுஷனுக்கு பயம் வரப்படாது. ஆனா பரமேஸ்வர துர்பிக்ஷமே கிடையாதப்பா உன்ன நினைச்சா வாளுக்கு. துர்பிக்ஷம்னு சொன்னா யாரும் நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்கிற எண்ணம் இருக்கப்படாது. முன்காலத்துல எல்லோரும் அன்னத்தை இடுவான், அன்னம் இடுறதுங்கிறதே ஒரு பெரிய தர்மமா நினைச்சுட்டு இருந்தா. தர்ம சத்திரங்கள் அங்கெங்க இருக்கும், போற வழியில எல்லாம் தர்மசத்திரம் இருக்கும். அவ போனா ஏதோ ஒரு ரசம் ஜாதம் போடுவான். இப்ப பாருங்க உடுப்பி அண்ணா போறா, இந்த இடங்கள்லாம் போனால ஏனால் அவன் பாட்டுக்கு அன்னத்தை யாரும் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிட்டே இருக்கிறான். அவனை முரத்துலதான் அவங்க போடுறான். இப்ப சாதாரணமா தட்டலையும் சிவி தட்டலையும் போடுறது இல்ல, முறம் மாதிரி இருக்கு, முறை மாதிரி போடுறான் அவன் பாட்டுக்கு. ஆனா ரசம் தான் விடுறான்னு வச்சுங்களேன். விவகாரம் என்னடா சொன்னார், அவ்வளவு போன்றிருக்க எங்கிருந்து சார் வருதுன்னு யாருக்கு தெரியும். ஆனாலும் நடக்கிறத போட்டுருக்கான். திருப்பதியில போனா எத்தனை பேர் வந்தாலும் ஆகாரம் கிடைக்கிறது சார்ந்திரம் நிறைய கட்டி போட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 6000 பேர் 8000 பேர் சாப்பிட்றா அப்படிங்கிறான். வந்தோம் இல்லையா, அப்படி எல்லா இடத்துலையும் இருந்தது. மனுஷாளுக்கு எவ்வளோ அவ்வளவு கிடையாது, அவ்வளவு சமைச்சு எல்லாருக்கும் போட்டுன்றதா இதான் நம்ம நாடு. காசிக்கு போறேன்னு போவான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். எங்க எந்த கிராமத்தில் போனாலும் எங்கேயாவது வந்திருக்காருனா எங்க அத்தில் சாப்பிட்டு போவான். ஒருவருக்கு அண்ணவிட்டா நமக்கு க்ஷேமம் என கூடியதான எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. சில பேருக்கு இல்லை, யாராத்துக்கு போனாலும் ஓஹோ காசிக்கு போயிட்டே இருக்கேன் இருந்தா இந்த வேலை எங்க ஆத்துல சாப்பிட்டு போங்க. ஏன்னா காசிக்கு போறவ சாப்பிட்டா அவளுக்கு அன்னமிட்டா க்ஷேமம் இப்படின்னு நினைச்சா. அப்படி துர்பிக்ஷமே கிடையாது. நமக்கு பிச்சை போடுவாளா, நம்ம ஆகாரத்துக்கு சிரமப்படுமோ எனக்கூடியதான எண்ணம் இல்லாமலேயே எல்லோரும் வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படிப்பட்டதான நிலை வரணும்ப்பா. எனக்கு ஆகாரம் கிடைக்காம போயிடுவோமோ அப்படிங்கிற நிலை வரப்படாது. அதுக்கு என்ன பண்ணணும், தியந்திரேன பசோகடேன கவிதா கொல்யோப குல்யாக்கிரமை அனிதை சதா சிவத்ய ஜரிதாம்போராஜி திவ்யாமிருதை. இந்த இதயம் எனக்குடையதான வயலில் என்னுடைய இதயத்தையே நான் வயலா வச்சுட்டு இருக்கேனப்பா. இந்த வயல்ல தீர்த்தம் வரணும், அப்பத்தானே வயல்ல இந்த பயிர்கள் வரும், பயிரை வளர்க்க முடியும். தீர்த்தம் வரணுமே இங்க அது இதயமானது மேடா இருக்குமையானாலும் அதுக்கு தீர்த்தம் வரதுக்காக நான் என்ன புத்தி என கூடியதான மோட்டார் போட்டிருக்கேன். தியந்திரேனா அந்த காலத்திலயும் யந்திரம் இருக்கு, யந்திரம்னா மோட்டார். இந்த மோட்டார் போட்டா தான் தீர்த்தம் மேல இருந்து மேல வருமா கீழிருந்து. அதுக்கு என்ன புத்திங்கிற யந்திரத்தினால் பரமேஸ்வரனிடத்துல செலுத்தப்பட்டதான புத்தி எனக்கூடியதான மோட்டர்னால வச்சோ கட்டேனா அதுக்கப்புறம் ஏ தம்னு இருக்கும். அதுல தீர்த்தத்தை கணத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து விடுவான். அந்த ஏத்தம் என்ன, வச்சோ கட்டேனா வாக்கு பகவான் வாய கொடுத்துருக்காரோ. ஊர் வம்பு பேச வேண்டாம், சினிமா பாட்டு பாட வேண்டாம், ஊர் வம்பு வேண்டாம், கிரிக்கெட்டை பத்தி பேச வேண்டாம், பார்க்க வேண்டாம் நான் சொல்லலையே, அனாவசியமான பேச வேண்டாம். மணிக்கணக்கோட அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு இல்ல, இவன் வந்து 1235 விளையாடினான் சார். இது இப்ப என்னாச்சுன்னு, அவன் விளையாடும் அவன் வர வேண்டாம் போவே போயிட்டான். அவனை பத்தி இவன் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கான். என்ன பிராரப்தம் பாருங்க, விவகாரம் முழுக்க இப்படி. அது வேண்டாமே வாச்சோ கட்டேன, இந்த வாக்கு எனக்குடையதான குடத்தினால் தீர்க்கத்தை எடுத்து கவிதா குல்யோபகுல்ய அக்ரமைஹி குல்யம் உபகுல்யம், பெரிய கால்வா அதுல இருந்து வரக்கூடியதான சின்ன கால்வா அப்படி அவெல்லாம் பெரிய கெனால் வரக்கூடியதான ட்ரிபியூட்டரி சின்ன கெனால் அது வழியாக குல்யோபகுல்ய அக்ரமைஹி இந்த பரமேஸ்வரனுக்காக சொல்லக்கூடியதான வார்த்தைகள் இருக்கே ஸ்தோத்திரங்கள் எத்தனை ஸ்தோத்திரங்கள் திருவாசகம் அழகா இருக்கும். திருமந்திரம் எந்த பாஷையில் இல்லை, பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஸ்லோகங்களா இல்லை, ஆச்சாரியால் அவர் பாட்டுக்கு எத்தனை ஸ்லோகங்கள் பண்ணியிருக்க, எத்தனை ஆச்சாரியால் இந்த பரமேஸ்வரன் மேல சொல்லியிருக்கார், ராவணன்ல இருந்து ஆரம்பிச்சு பரமேஸ்வரர் ஸ்லோகம் பண்ணியிருக்கார், அப்புறம் மீதி பேர்ல விடுகோ விவகாரம் என்னடா ஜின்னர், அந்த பரமேஸ்வரன் பக்தி அவ்வளவு வசத்தி. யஜ்யக்ஷரம் நாம கிரேரிதம்ன்றாம் சக்ரத் பிரசங்காத் அகமாசு ஹந்தி தத். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்றது சிவா சிவா எனக்குடையதான இரண்டு அக்ஷரம் அப்பா, ரொம்ப உயர்ந்ததான ஒரு அக்ஷரம் எல்லோரும் சொல்லலமே, எல்லோரு வாயிலையும் நன்றாக சுலபமாக சிரமமில்லாமல் நுழைக்கக்கூடியதான நுழையக்கூடியதான அக்ஷரங்கள் அது சொல்லப்படாதா? யஜ்யக்ஷரம் நாம கிரேரிதம்ன்றாம் வேதம்னா சொல்லியிருக்க அந்த நாமாவை நம சிவாயாங்கிறது ஸ்ரீருத்ரத்தில் வேதம் சொல்லியிருக்கு, மற்ற மந்திரங்கள்லாம் மறைச்சு சொல்லியிருக்க, ஆனால் பகவான் பரமேஸ்வர மந்திரத்தை மட்டும் நேராக சொல்லு நம சிவாயுத சர்வாயுத பவாயுத கிளீன் அப்படியே சொல்லியிருக்கேன், அது சொல்ல மாட்டேடா, அப்படி வேதமே சொல்லியிருக்க கூடியதான் அந்த மந்திரம் சொல்ல வேண்டாமா? அநீதேனா கவிதா குல்யோப குல்யை குல்யம் உபகுல்யம், பெரிய காவா நடுவில் இருக்க கூடியதான காவாய்கள் இவள் வழியாக அநீதைஹி அநீதைஷ்ட அதை தீர்த்தம், அங்கெங்கோ ஒரு குளத்துல இருந்தது ஏரியில் இருக்கக்கூடியதான குளத்தை உங்க வயல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அந்த பரமேஸ்வரன் கைலாசவாசி, அங்க இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரனை உங்க இதயம் வரைக்கும் கொண்டு வரணுமே ஆனால் அதற்கு வழி பெரியவர்கள் அமைச்சு கொடுத்துருக்க. எப்படி ஸ்லோகங்கள் நாகேந்திரஹாராய நம சிவாய எத்தனை ஸ்லோகங்கள், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லுங்களேன், இதை தான் சொல்லணும் நான் சொல்லலையே, யாருதான் பண்ணினதான் சொல்லணும், நான் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்லோகம் தான் படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், மகான்கள் ரிஷிகள் பண்ணியிருக்க, உபனிஷத்துல இருக்க, புராணங்கள்ல இருக்க, உமா சகாயம் பரமேஸ்வரம் விபும் உபனிஷத்தே சொல்றது பகவான் பரமேஸ்வரனை பத்தி, எந்த ஸ்லோகமாவது படிக்கும், ஆனா அந்த வாக்குனால என்ன பண்ணும் அந்த காவா வழியாக கொண்டு வந்திருக்கோ. கவிதா குல்யோப குல்யக்ரமைஹி ஆனீதைஷ்ட சதாசிவஸ்ய சரிதாம்போராசி திவ்யாமிரதைஹி, அந்த பரமேஸ்வருடைய சரித்திரம், பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் பண்ணதான ஒரு சரித்திரம், மன்மதன் அழித்ததான ஒரு சரித்திரம், மார்க்கண்டை எனக்கு சகாயம் பண்ணியிருந்தான அவரை காப்பாற்றியிருந்தான ஒரு சரித்திரம், எத்தனை சரித்திரம் விஷத்தை ஹாலாகல விஷத்தை தான பிடிச்சதான ஒரு சரித்திரம், எத்தனை திவ்யமான செயல்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அந்த சரிதாம்போதி அம்போராசி திவ்யாமிரதைஹி, இத்தனையும் பண்ண சார் ஆனால் தீர்த்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, திவ்யாமிரதைஹி பரிபூர்ணமான திவ்யமான ஒரு தீர்த்தம் அந்த பக்தி இருக்கே அவ்வளவு அழகான தீர்த்தத்தை கொடுக்கும். சதாசிவைத்தாம்போராசி திவ்யாமிரதைஹி ஹிருத்கேதாரயுதாச்ச பக்தி கலமாக, உங்க இதயம் எனக்கூடியதான அழகான கேதாரம், கேதாரம்னா வயல்னு அர்த்தம், காசியில போனாலும் கேதாரேஸ்வர சுவாமின்னு ஒருத்தர், அவனுக்கு என்ன வயல் ஈஸ்வரன் சொல்லியிருக்கேன், வயல்னா இதயம் முதல் கட்டம் கேதார கட்டம், அங்கிருந்து ஆரம்பிச்சு வருண கட்டம் அசி கட்டம் இதுக்கு நடுவில் இந்த கேதாரேஸ்வரர் அங்கே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையா ஹரிச்சந்திர காட்ட அது இது எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல, அந்த கேதார கட்டம் எதுக்காக முதல்ல சொல்லியிருக்கார், உங்க இதயமானது வயலாக அங்கே உபயோகப்படும், பகவான் அந்த இடத்துல உங்களுக்கு பக்தியை உண்டு பண்ணுவார், கேதார ஹிருத் கேதாரயுதாச்ச பக்தி காலமாக, இதோட இப்படிப்பட்டதான இந்த வயலோட கூடி பக்தி காலமாக, கலமம் கமலம்னு படிக்காதீங்க இங்க, கலமம் கலமம்னா பயிர்னு அர்த்தம், பக்தி எனக்கூடியதான பயிர், ஹிருத் கேதாரயுதாச்ச பக்தி கலமாக சாபல்யமாதன்வதே, இந்த பக்தியினால ஏற்பட்ட இந்த பயரானது பயிரானது ஒரு சாபல்யத்துக்கு ஏற்படும், மனுஷன் பட்டதான சிரமம் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், பிறந்ததே ஒரு கஷ்டம், அழுதுண்டே பிறந்தோம். அந்த சங்குச்சிதமான இடத்துல என் மேல இருக்க முடியலையே நினைச்சுண்ட வெளியில வரத்துக்காக சிரமப்பட்டோம், வர முடியாம கஷ்டப்பட்டோம், நானும் கஷ்டப்பட்டேன், அம்மாவுக்கும் கஷ்டத்தை கொடுத்து வெளியில வந்து பசியோட திண்டாடி ஒரு செயலும் எல்லாம் மறந்து போச்சுன்னு. ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னா அது பரவாயில்லை, ஒண்ணுமே தெரியலன்னு பரவாயில்லை, எல்லாம் வாசிச்சு மறந்து போன வாழ்க்கை எப்படி இருக்கு. நான் மறந்து போனது மட்டும் ஞாபகம் இருக்கு, என்ன மறந்தேன்னு தெரியல. அதான் ஜீவனுடைய கவலை. அவன் வயதுல இருக்கிற பரியந்தான் அது பண்ணணும் இது பண்ணணும், போன ஜென்ம விஷயங்கள்லாம் ஞாபகம் இருந்ததான். அந்த வயதுல இருக்கக்கூடியதான குழந்தைக்கு அத்தனையும் ஞாபகம் இருந்தது, வெளியில வந்ததுமே சர்வமும் மறந்து போச்சு. ஆனா மறந்து போச்சு என்னதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது பண்றது ஒண்ணும் புரியல. பூஸ்பர்ஷமானமே சர்வமும் மறந்து போயிடுச்சு, அவ்வளவு கவலைப்படுறது அந்த பழம். மறந்துதான் போச்சு, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு எல்கேஜியில சேர்றது. படிக்கணும் படிக்கணும், என்ன படிக்கணும் தெரியல. ஒருத்தர் பயோ டெக்னாலஜி படிங்கிறான், ஒன்னு வேற பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறான், ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. அதான் கிடைக்கல, பழைய நாள் ஏதோ ரைட்டா இது படிப்பா அதை படிப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான், அது என்னன்னு கேட்டால் இன்னும் தெரியல விவகாரம் முழுக்க. ஒரு காலேஜில் பிடெக்குங்கிறான், ஒரு காலேஜில் பிஇங்கிறான், இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைன்னா, இது இன்ஜினியரிங் இது டெக்னாலஜின்னா, அது எனக்கு தெரியுப்பா, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், உமக்கு தெரியாதுன்னு. அதனால தான் நான் கேட்கிறேன் விவகாரம் என்னன்னா, அவனுக்கும் தெரியல. இப்படி என்ன போயிடுறது, எதை படிக்கணும்னு தெரியல, என்னன்னு தெரியல, விவகாரம் முழுக்க இப்படின்னா கவலைப்பட்ட படிச்ச கழிவுல வாழ்க்கையை எப்படி நடத்த போறோம்னு தெரியல. கடைசியில என்னடா சொன்னா, இத்தனையும் படினா பிடெக் படிச்சா எல்லாம் ஆச்சு, கடைசியில என்ன, எல்லா தவிர இந்த உத்தியோகத்துக்கு போறதை விட ஒரு சின்ன முறையில ஒரு கடை வச்சுட்டு பழக்கிறான்னா சௌக்கியமா பெரிய ஆளாக போயிட்டான். எல்லாம் படிச்சதெல்லாம் வேஸ்ட். விவகாரம் என்னாச்சு, வேற ஏதோ ஒரு பிசினஸ்னா அப்படின்னா இப்படின்னா ஆரம்பிச்சுட்டான், சௌக்கியமா இருக்கான். யாரு எப்படி வாழ்வான்னு உங்களுக்கு தெரியாது, இதனால தான் வர முடியும்னு தெரியாது. பகவான் ஒரு வழி கொடுத்துருக்க, அந்த வழியாக தான் நீங்க இருக்க முடியும். ஆகையால் ஹே பரமேஸ்வரா, என்னால் ஒன்றும் சொல்ல முடியும், சாபல்யமா தன்வதே, இந்த நான் பண்ணினதான எங்களுடைய முயற்சி எல்லாம் இருக்க பார்த்தல அது சபலமாகும். என் இதயத்துல இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான ஒரு பயிரானது வளருமையானால் அப்புறம் வாழ்க்கை சபலத்தை அடையும். அப்ப வாழ்க்கை சபலத்தை அடையணும், எல்லாம் நன்றாக வரணும், நான் சௌக்கியமா இருக்கணும்னா என்ன பண்ணணும், மனுஷனுக்கு இதயம் எனக்கூடியதான வயல்ல பக்தி எனக்கூடியதான பயிர் செலவு பண்ணணும். அந்த பக்தி வளர்ந்தது மேலுக்கு மேல மனுஷன் சௌக்கியமா இருப்பான். ஒரு கவலையும் இல்லை, வாழ்க்கையில வரக்கூடிய கவலை ஒண்ணு அவன் தொடவே தொடாதுன்னு. பயிர் செலவு நிறைய வந்தது, பயிர் நிறைய வந்தது, அறுவடை நிறைய பண்ணினான்னா துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன். ஹே பரமேஸ்வரா, இந்த சேவகன் இருக்கானே இவனுக்கு துர்பிக்ஷங்கிறதே கிடையாதுன்னு எங்க வந்தாலும் எப்ப வந்தாலும் கிடைக்கும். பழைய நாளில் பாருங்க, ஒரு ரூம் எல்லாம் குதிரை போட்டு வைப்பேன், அது முழுக்க நெல் இருக்கும். அரிசி இல்லைங்கிற விவகாரம் கிடையாது என்ன, இப்ப எங்கே போனாலும் அரிசி என்ன வெளியோ தெரியலையே. அரிசி கிடைக்கும், நல்ல அரிசி கிடைக்குமோ கிடைக்காதோ இது ஒரு கவலை. அப்பப்போ ஒரு வாரம் வந்து அரிசிக்காக ஓடுறான் அங்கே போய், என்ன ஆச்சுன்னு பழைய நாள் இந்த எண்ணிக்காவது கவலை உண்ட கிராமத்தில். ஒரு ரூம் முழுக்க ஒரு குதிரை போட்டு அதுக்குள்ள நெய் நெல்லை போட்டு வச்சிருவான், எப்ப வேணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு அதுல இருந்து நெல் எடுத்துப்பா, ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குன்னு. ஆனா இப்ப சொல்றதுக்கு கடையில் என்ன சொன்னா, இது நெல்லூர் அரிசி சார், பழைய அரிசிங்கிறான். அது ஆதல வாங்கிட்டு வந்து ஆத்துக்கறி சொல்ற, புதுசா வாங்கிட்டு வந்து பிராண்ட வாங்குறல அப்படிங்கிறான். இது புது அரிசியா பழைய அரிசியா நமக்கு என்ன தெரியாது, எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இவன் என்னமோ அதுக்கான பேரு நாமகரணம் வச்சிருக்கான், ஒவ்வொன்றும் ஒரு சம்பா அரிசிங்கிறான், ஐயாறு எட்டுங்கிறான், ஏதோ பிராரம்பம் ஒன்னும் புரியல உங்களுக்கு. புதுசுங்கிறான் ஆத்து வந்து ஆத்துக்காரி புதுசுங்கிறான், அவங்க கிட்ட போனா இதை பழசுங்கிறான், பழசா புதுசா இவனுக்கு பண்ண தெரியல. விவகாரம் கவலை மட்டும் பட்டு இருக்கான், பழைய நாள் அப்படி கிடையாது. அது மூட மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் அதை திருப்பியும் பீஜா பண்ணுங்கிறதுக்காக தனியா அரிசி எடுத்து நெல் எடுத்து வச்சிருப்பான். இந்த நெல்லானது ஒரு ஒரு வருஷம் போன வருஷம் நெல் தான் இப்ப எடுத்துட்டே இருக்கான். அப்படின்னா இருந்தது நம்ம நாட்டுல, எத்தனை பேர் வந்தாலும் கவலை இல்லாம இருந்தத ஒன்னும் பண்ண மாட்டா. அரிசி அன்னத்தை பண்ணுவா, மோர் இருக்கும், ஏதோ ஊறுகா இருக்கும், இல்ல பச்சடி இருக்கும், சாப்பிட்டு சௌக்கியமா ஆனந்தமா போயிட்டு இருந்தா. இப்ப அது வேணும் இது வேணும் இப்படின்னு கவலைப்பட்டு ஆகாரத்தை சாப்பிடுறதே விட்டான். இவனுக்கு தனிமை இல்ல, ஓடுறான் விவகாரம் முழுக்க அப்படின்னு ஆயிடுது. பரமேஸ்வரா துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேச பீஜை குதா. பரமேஸ்வரன் விஸ்வேசாங்க, காசியில இருக்க விஸ்வேஸ்வரன் விஸ்வேசான்னு கூப்பிடுறாள். உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் அதிபதி நீங்க, எல்லோருக்கும் தேவை இது அண்ணம். அந்த விஸ்வேசான்னு கூப்பிட்டதுக்கு என்ன, உலகத்துல பக்தி உள்ளவனோ இல்லையோ, நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டதான நிலையில இருக்கானோ, அவனை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு உங்களுக்கு இல்லையா, நீங்க விஸ்வேஸ்வரன் ஆச்சு, ஆகையால் அன்னத்தை கொடுங்க. அண்ணன் படிச்சவனுக்கு தான் கொடுப்பேன், படிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரா? பணக்காரருக்கு தான் கொடுப்பான், ஏழைக்க வேண்டாம்னு சொல்வாரா? எல்லோருக்கும் அண்ணன் வேணாம், ஆகையா அண்ணன் எல்லோருக்கும் இடணும். யாரு வந்தாலும் நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் அப்ப பார்க்க விடாது. பசின்னு வந்தவனுக்கு முதல்ல அண்ணன் போட்டுடணும், அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஆன பிறகு அப்புறம் சொல்லணும். ஏன்னப்பா கெட்ட வழியில இருக்க, நல்ல வழியில் இருக்கப்படாதா, பகவான் நம்பப்படாதா, நாலு பேருக்கு சகாயம் பண்ணப்படாதா, உன்னால முடிஞ்சது ஏதாவது உதவு வைப்பா அப்படின்னு அப்புறம் சொல்லணும். முதல்ல பசின்னு வந்தா முதல்ல அவனுக்கு அண்ணம் விடணும். இதுதான் நம்ம ஒரு தர்மம். அந்த தர்மம் நான் பண்ணணுமே, ஏன்னால் பரமேஸ்வர உன்னுடைய அனுகிரகம் வேணப்பா. எப்படி உன்னுடைய அனுகிரகம் அறுவடை நான் நல்லா பண்ணணும், அந்த பயிர்கள்லாம் சஃபலமாகணும், அதுக்கு வேண்டியதான தீர்த்தம் வேணும். அந்த தீர்த்தத்துக்காக நான் என்ன பண்ணணும், அந்த தீயந்திரம் புத்தி எனக்குடையதான மோட்டரை போட்டு, பக்தி எனக்குடைய பகவானுடைய நாமாக்கள் எனக்குடையதான காபா வழியாக, பகவானுடைய சரித்திரம் எனக்குடையதான திவ்யாமிரதத்தை அங்கிருந்து கொண்டு வந்து, என்னுடைய இதயம் எனக்குடையதான வயல்ல விட்டு, பக்தி எனக்குடையதான பயிர் செலவு நான் பண்ணினேனால் அது பழுத்து எனக்கு சாஃபல்யத்தை கொடுக்குமேயானால் இனிமேல வாழ்க்கையில துர்பிக்ஷம் கிடையாது, யாருக்கும் துர்பிக்ஷம் கிடையாது. ஹே பரமேஸ்வரா எங்களை காப்பாத்துங்க, ஆகையால் நீங்க விஸ்வேஸ்வரன், உங்களால முடியும், முடியத்தானே நான் கேட்கிறேன், நீங்களும் விஸ்வேஸ்வரன் எல்லாருக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர், எனக்கு இப்படி சகாயம் பண்ணுங்கிற ஆச்சாரியால் நமக்காக கேட்கிறார். தியந்திரேன வடோகடேன கவிதா குல்யோபுல்யாக்கிரமைஹி அனீதை சதாசிவஸ்ய சரிதாம்போராஜி திவ்யாம்ருதைஹி ஹிருக்கேதாரசுதஸ்ய பக்தி கலமாஹ சாஃபல்யமா தன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விசேஷ பீதி குதஹ அப்படின்னு 40வது ஸ்லோகமாச்சு. இப்படி இதற்கு போறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், முதல்ல சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எனக்கூடியதான மனசை அடக்கணும், புலன்களை அடக்கணும் அப்படின்னு இல்ல, அதற்கும் நீதான உதவணும்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.